அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் யால் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடர்ந்து செய்தி அரங்கத்தில். HSBCயின் துணை நிறுவனமான சுவிஸ் வங்கி ஒன்று பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த தமது வாடிக்கையாளர்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபட உதவியதாக தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். இது தொடர்புடைய இந்திய கருப்பு பணத்தை மீட்பதில் இருக்கும் சிக்கல்கள் குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
இந்த அசான் மதியாரி மாதிரி யாராவது நம்ம கேள்விப்படாத 4 பேரை பிடிச்சு அவங்க பேர்ல அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பெரிய முதலாளிகள் முதலைகள் அவங்க பேர்லாம் எண்ணிக்கை வெளியில வராது.
இலங்கை பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என அவரது கூட்டணி கட்சிகள் சில கோரிக்கை விடுத்திருப்பது குறித்த செய்திகள்.
அபிமே தர்ண ஆதாஸ்வேட்ட யம் ஆகாரேகட பங்கு காரித்வ அக்திவென வினத்.
இலங்கையின் உயர்மட்ட ஊழலை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிக்கப் போவதாக இலங்கையின் புதிய அதிபர் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சங்கீதா ராஜன், சாதாத்.
கிழக்கு யுக்ரைனில் மேலும் கூடுதலாக ரஷ்ய துருப்புகளும் ராணுவ தளவாடங்களும் புகுந்துள்ளன என்று யுக்ரைனிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவ்வகையில் 1500 ரஷ்ய ராணுவ வீரர்களும் 300 ராணுவ தளவாடங்களும் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லையை கடந்து யுக்ரைனுக்குள் வந்துள்ளன என்று தலைநகர் கேவில் உள்ள ராணுவ பேச்சாளர் கூறுகிறார். இதில் கிராட் வகை ஏவுகணைகளும் அடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதான குற்றச்சாட்டை ரஷ்யா மறுக்கிறது.
பஹ்ரைனில் பான் அராப் என்ற செய்தி தொலைக்காட்சி முறையான அனுமதி பத்திரங்களை பெற்றிருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் அதனை மூடுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். சவுதி வர்த்தகரான அல் வாலித் பின் தலாலுக்கு சொந்தமான இந்த பான் அராப் செய்தி ஊடகம் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதன் முதலாவது ஒளிபரப்பின் பின்னர் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. முன்னணி எதிரணி செயற்பாட்டாளர் ஒருவரின் நேர்காணலை ஒளிபரப்பியதை தொடர்ந்து புதிய செய்தி ஊடகம் இடைநிறுத்தப்பட்டதாக அரசாங்க ஆதரவு ஊடகம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
உலகின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான HSBCயால் நடத்தப்படும் சுவிஸ் வங்கி ஒன்று பல நாடுகளை சேர்ந்த தமது வாடிக்கையாளர்கள் பல மில்லியன் டாலர்கள் வரி ஏய்ப்பு செய்ய உதவியதாக தெரியவந்துள்ளது. இந்த வங்கியில் இருந்த 1000 கணக்குகளின் விவரங்களை பிபிசியும் வேறு பல ஊடகங்களும் ஆராய்ந்ததில் பல்வேறு நாடுகளிலும் வரித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் பணத்தை பதுக்க தமது வாடிக்கையாளர்களுக்கு HSBC ஆலோசனை வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. HSBCக்காக ஜெனீவாவில் வேலை பார்த்த கணினி நிபுணர் ஒருவர் 2007 கசியவிட்ட தரவுகளிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களே தற்போது வெளியாகியுள்ளன. மொத்தத்தில் இந்த கணக்குகளில் $12,000,000,000 சேமித்து வைக்கப்பட்டிருந்தது.
இஸ்லாமிய அரசு இயக்கத்துடன் தொடர்புடைய ஆயுதக்குழு தலைவர் ஒருவர் ட்ரோன் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக ஆப்கானிஸ்தான் போலீசார் கூறுகின்றனர். 6 பேருடன் வெடிப்பொருட்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த அவரது கார் விமான தாக்குதலில் அழிக்கப்பட்டதாக ஹெல்மண்ட் மாகாண தலைமை போலீஸ் அதிகாரி நபி ஜான் முல்லாக்கேல் அறிவித்தார். ஹெல்மண்ட் மாகாணத்தில் முன்னாள் தாலிபான் கமாண்டராக இருந்த முல்லா அப்துல் ரவுஃப் IS இயக்கத்துடன் தனக்கு இருக்கின்ற விசுவாசத்தை கடந்த மாதம் அறிவித்திருந்தார். முல்லா அப்துல் ரவுஃபுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாளர்கள் இருந்தார்கள் என்பது தெளிவில்லை. ஆனால் தாலிபானிலிருந்து அவரது வெளியேற்றம் முக்கிய சம்பவமாக பார்க்கப்பட்டது.
நைஜீரிய தீவிரவாத குழுவான போக்கோஹராமை எதிர்த்து போராடவுள்ள புதிய பிராந்திய படையை தோல்வியுற செய்வதற்கு தாங்கள் உறுதி பூண்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். காணொளி மூலம் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் தங்களை வெற்றி கொள்ளும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள பிராந்திய படையால் ஒன்றும் சாதிக்க முடியாது என போக்கோஹராமின் தலைவர் அபுபக்கர் ஷெகாப் கூறியுள்ளார். அந்த தீவிரவாதிகளை எதிர்த்து போராட சுமார் 9,000 துருப்புகளை கொண்ட பிராந்திய படை ஒன்றை அமைக்க நைஜீரியா, கேமரூன், சாட், நெஜார் மற்றும் பெனின் ஆகிய நாடுகள் உடன்பட்டிருந்தன.
சீனாவில் அரசாங்க அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்திருந்த மாஃபியா குற்றக்கும்பல் ஒன்றை நடத்தி வந்ததாக குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கும் பெரும் செல்வந்தர் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிச்சுவான் மாகாணத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய தனியார் நிறுவனமான ஹான்லோங் குழுவின் தலைவர் லியூ ஹான் கொலையிலும் ஆயுத விற்பனையிலும் சூதாட்டத்திலும் இவர் ஈடுபட்டிருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. லியூஹானுக்கு அவரது இளைய சகோதரர் மற்றும் 3 சகாக்களுடன் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சீனாவின் முன்னாள் உள்நாட்டு பாதுகாப்பு துறை தலைவருடன் இவருக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்பட்டது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். HSBC-யின் துணை நிறுவனமான சுவிஸ் வங்கி ஒன்று பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த தமது வாடிக்கையாளர்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபட உதவியதாக தெரிய வந்திருப்பது பற்றிய செய்தியை ஏற்கனவே கேட்டோம். இந்த செய்திகள் குறித்தும் இதன் இந்திய கோணங்கள் குறித்தும் BBC-யின் தகவல்களை தொகுத்து தருகிறார் சதாத்.
HSBC-க்காக ஜெனீவாவில் வேலை பார்த்த கணினி நிபுணர் ஒருவர் 2007 கசியவிட்ட தரவுகளிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களே தற்போது வெளியாகி இருக்கின்றன. 2006-2007 காலகட்டத்தில் இந்த வங்கியில் கணக்கு வைத்திருந்த 203 நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 106,000 பேரின் கணக்கு விவரங்களை BBC-யுடைய பனோரமா நிகழ்ச்சி ஊடகவியலாளர்கள் உட்பட பல்வேறு சர்வதேச ஊடக நிறுவனங்களின் பத்திரிகையாளர்கள் ஆராய்ந்திருந்தனர். பிரெஞ்சு பத்திரிகையான லெமோந்துக்கு இந்த தரவுகள் முதலில் கொடுக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் புலனாய்வு பத்திரிகையாளர்கள் சர்வதேச கூட்டமைப்பு என்ற அமைப்பினாலும் BBC உட்பட 50 மேற்பட்ட ஊடக நிறுவனங்களாலும் இந்த தரவுகள் ஆராயப்பட்டன. தனிநபர்கள் இரகசிய கணக்குகளை வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் HSBC-யுடைய சுவிஸ் கிளை நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களுக்கு வரித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் பணத்தை கொண்டு வந்து சேமிக்கும் வழிகள் பற்றி இந்த வங்கி ஆலோசனை வழங்கியதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. வெளியில் தெரியாமல் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய தங்களது கணக்குகளை பயன்படுத்தி கொண்டு சிலர் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை HSBC ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வகையான வங்கி கணக்குகளுக்கு உரிய விதிமுறைகளை தாம் முற்றாக மாற்றிவிட்டதாகவும் அவற்றின் வழியாக யாரும் வரி ஏய்ப்பு செய்ய இனி வாய்ப்பு இல்லை என்றும் HSBC கூறுகிறது. வெளிநாட்டு வங்கிகளில் பணத்தை வைப்பது என்பதே சட்டவிரோதம் என்றில்லை, ஆனால் வரித்துறை அதிகாரிகளிடமிருந்து பணத்தை பதுக்குவதற்காக இவ்வகை கணக்குகளை பலர் பயன்படுத்துகின்ற நிலை காணப்படுகிறது. வரி விதிக்கப்படாத வகையில் நிதியை நிர்வகிப்பது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட செயல்தான், ஆனால் வரி ஏய்ப்பிற்காக பணத்தை பதுக்குவது சட்டவிரோதமானது. அமெரிக்கா, பிரான்ஸ், பெல்ஜியம், அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் HSBC-க்கு எதிராக குற்றவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. ஆனால் இந்த வங்கியின் தலைமையகமான பிரிட்டனில் கிரிமினல் விசாரணைகள் எதனையும் அது எதிர்கொள்ளப் போவதில்லை. விசாரிக்கும் அதிகாரிகள் அனைவருடனும் ஒத்துழைத்து வருவதாக HSBC கூறுகிறது. HSBC சுவிஸ் பிரிவில் இரகசிய கணக்கு வைத்திருப்பவர்களில் கிட்டத்தட்ட 1,200 பேர் இந்தியர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் கணக்குகளில் மொத்தத்தில் 25,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை இருப்பதாகவும் கசிந்த தகவல்களை ஆராய்ந்த இந்திய பத்திரிகையான த இந்தியன் எக்ஸ்பிரஸ் தகவல் வெளியிட்டிருக்கிறது. வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பு பணம் என்பது இந்தியாவில் ஏற்கனவே பெரும் அரசியல் சர்ச்சைக்குரிய விவகாரமாக இருந்து வருகிறது. கருப்பு பணத்தை மீட்போம் என்ற வாக்குறுதிகளை இவ்வாண்டில் முன்னதாக நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக தெரிவித்திருந்தது. ஆட்சிக்கு வந்த பின்னர் கருப்பு பணத்தை மீட்பதற்கான விசேட செயலணி ஒன்றையும் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் அமைத்திருந்தது. HSBC வங்கியில் இரகசிய கணக்கு வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் இந்தியர்கள் 627 பேரின் பெயர் பட்டியலை பாஜக அரசாங்கம் இந்திய உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்க விசாரணை செய்து வரும் விசேட புலனாய்வு அணியிடம் அந்த பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது பெயர் வெளியாக இருக்கின்ற புதிய நபர்கள் குறித்தும் விசாரணைகள் செய்யப்படும் என இந்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தற்போது தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் HSBC-யில் கணக்கு வைத்திருந்தவர்கள் அனைவருமே வரி ஏய்ப்பில் ஈடுபட்டார்கள் என்று அனுமானிப்பது தவறு என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
BBC செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத். இந்த வங்கிக் கணக்குகளில் பணம் வைத்திருப்பதாக கண்டறியப்பட்ட இந்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியிருக்கும் பின்னணியில் வெளிநாடுகளில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இந்தியாவின் கருப்பு பணத்தை மீட்பதில் உள்ள சவால்கள் குறித்து இந்தியாவின் முன்னாள் வருமான வரித்துறை ஆணையர் DCA ராமானுஜம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
3-4 வருஷத்துக்கு முன்னாடி புனால அசான் அலி அப்படின்னு ஒருத்தர் ரேஸ் ஹார்ஸ் ஓனர், அவர்கிட்ட நிறைய கருப்பு பணம் வெளிநாட்டில் இருந்தது, அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க, அவர் மேலே கிரிமினல் வழக்கு ப்ராசிக்யூஷன்லாம் போடுறோம் அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே மந்திரி சொன்னார், நிதியமைச்சர். 4 வருஷம் ஆச்சு, அதை பற்றி பேசுகிறவங்களே கிடையாது. அந்த கேஸ் நடக்கிறதா, ஹசான் அலி என்ன ஆனார், இவங்க போட்ட கிரிமினல் வழக்கு என்ன ஆச்சு,
அவர் 40,000 கோடி ரூபாய் வச்சிருந்தாருன்னு கூட சொன்னாங்க.
அது என்ன ஆச்சு, ஏன் அதை பற்றி யாரும் பேசுறதில்லை? இப்போ வந்து இவங்க என்னமோ தேர்தல் போது வாக்குறுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் கொண்டு வருவோன்றது அங்கேருந்து கொண்டு வர்றது குதிரை கொம்பு. இப்போ இவர் சொல்ற லிஸ்ட்ல என்னைக்காவது நாலு பேர் வந்ததுன்னா கூட அதுல ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்ல ஒரு பெரிய வர்த்தக பிரமுகரோ அவங்க பேரே இருக்காது. இந்த அசான் மலியாரி மாதிரி யாராவது நம்ம கேள்விப்படாத நாலு பேரை பிடிச்சு அவங்க பேர்ல அவங்களாம் வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பெரிய முதலாளிகள் முதலைகள் அவங்க பேரெல்லாம் என்னைக்கே வெளியில வராது சார்.
ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அதிகாரிகள் மட்டத்தில் இந்த பிரச்சனையா இல்ல அரசியல்வாதிகளுக்கு அந்த தைரியம் இல்லையா?
அரசியல்வாதிகளுக்கு தைரியம் கிடையாது. இந்த ஆக்சன்லாம் நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு தான் மிரட்டுறது உருட்டுறது எல்லாம். ஆனா ஒன்னு இருக்குது சட்டத்துல, ரிட்டர்ன்ல உனக்கு ஃபாரின் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு அக்கௌண்ட் இருக்கு இல்லை அப்படின்றத சொல்லணும். இப்போ அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நன்னா மாட்டிட்டாங்க, அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணலாம், நீ டிக்ளேர் பண்ணலை அப்படின்ட்டு. அப்போ கூட ரொம்ப நாள் ஆகும். இந்த நம்ம சட்டத்தில் நிரூபிக்கிறது அப்படின்றது குற்றம் பூர்ணமாக நிரூபிக்கப்படணும் அப்படின்னு சட்டம், அது நிரூபிக்கிறதுக்கு அவ்வளோ ரொம்ப நாள் ஆகும். கட்சியில் இன்னைக்கு ஒரு நாள் ஏமாளியவனால் மாட்டிப்பான்.
அப்படியே இந்தியாவில் நிரூபிக்கப்பட்டால் கூட அந்த வழக்கின் தீர்ப்பை சுவிட்சர்லாந்து ஏற்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. ஆகவே பணத்தை கொண்டு வரதுங்கிறது எந்த அளவு கஷ்டமா இருக்கும்?
அது வந்து நம்ம இப்போ ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கோம், இரு நாடுகள் ஒப்பந்தம், டபுள் டாக்ஸ் ட்ரீட்டி அவாய்டன்ஸ் ஆஃப் டாக்ஸ், அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதுல நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது கருப்பு பணம்னு. அப்போ சுவிட்சர்லாந்து நம்ம தீர்ப்பை ஒப்புண்டே ஆகணும் அப்படின்னு இருக்குது அந்த சட்டத்துல, அந்த ஒப்பந்தத்துல. இது இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ள, அதனாலதான் அவ வந்து பேர் கொடுக்க மாட்டேன்றா. நீ கேஸ் போடு, ப்ராசிக்யூஷன் பண்ணு, ப்ராசிக்யூஷன் பண்ணி எவிடன்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு அனுப்பு, நாங்க அதை பார்த்து எங்களுக்கு திருப்திகரமா இருந்ததுன்னா நாங்க பேர் எல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க.
உள்நாட்டில் இருக்கின்ற கருப்பு பணத்தின் மீது அரசாங்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும், அதை எடுப்பது ஒப்பீட்டளவில் எளிதானது அப்படின்னு சொல்றாங்க, அது சரியா?
ஆமா, கருப்பு பணம்ன்றது என்னமோ தேங்கி வச்சிருக்கிற ஒரு சொத்து இல்ல, அது தினம் ஊத்து மாதிரி வந்துட்டே இருக்குது. அந்த ஊத்தை நிறுத்தத்துக்கு நம்ம வழி கொண்டு வரணும். அப்புறம் ஏற்கனவே சேந்தத்தையும் எடுக்கணும். இதுக்கெல்லாம் சட்டப்படி நிறைய திருத்தங்கள் பண்ணணும். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல் அப்படின்னு போட்டாங்க சட்டம். அடுத்து முதல்ல 2014 கொண்டு வருவோம்னா, அப்புறம் 2015 வருவோம்னா, இப்ப 2016 அந்த சட்டம் வரும் அப்படின்னா, இப்ப கட்சியில அந்த சட்டமே வாண்டாமேன்னு சொல்றான் எல்லாரும் பணக்காரர்களும். இந்த பட்ஜெட்ல சொல்லிடுவோம், அநேகமா சொல்லிடுவோம், அந்த GAAR இது தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட போறாங்க பாருங்க. இதுக்கு நம்ம உறுதியான நடவடிக்கை வேணும்னா, இந்த அரசியல்வாதிகள் பண முதலாளிகள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவை உடைக்கணும், அப்பதான் நம்மளால இந்த கருப்பு பணத்தை ஏதாவது டேக்கிள் பண்ண முடியும்.
இந்தியாவின் முன்னாள் வருமான வரித்துறை ஆணையர் DCA ராமானுஜன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் உயர்மட்ட ஊழலை விசாரிக்க சிறப்பு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிக்கப் போவதாக இலங்கையின் புதிய அதிபர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் வடமத்திய மாகாணத்தில் அரளகங்வில பிரதேச மக்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று நாட்டு மக்கள் காத்திருப்பதாக கூறினார்.
மகா பரிமாணி வரப்பத்தில் வஞ்சா தூஷணு கருப்பாய தண்டுவந்தீம சம்பந்தம்,
பெரிய அளவிலான பாரதூரமான ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோரை தண்டிப்பதற்காக ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி சிறப்பு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை இந்த வாரத்தில் அமைப்பதற்கு நான் எண்ணியிருக்கிறேன். இந்த ஆணைக்குழுவின் மூலம் சிறிய சின்னஞ்சிறிய நெத்திலி மீன்களை அல்ல, பெரிய பெரிய சுறா மீன்களை பிடிப்பதுதான் நோக்கம் என்று இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஊழல் மோசடி பேர்வழிகளுக்கு எப்போது தண்டனை அளிக்கப்படும், எப்போது இவர்கள் மக்களின் முன்னால் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்போதே பெருமளவு தாமதமாகிவிட்டது. எனவே அந்தந்த துறைகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையில் நடக்க இருக்கும் பொதுத் தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவரை ஆதரித்திருந்த சில கூட்டணி கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மீண்டும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சில பங்காளி கட்சிகள் நடக்க இருக்கின்ற பொதுத் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக களமிறக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றன. மக்களாக்கிய முன்னணியின் தலைவர் தினேஷ் குணவர்தன, தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் விமல் வீரவன்ச, ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவன் நாணயக்கார, ஹெலோருமே கட்சியிலிருந்து பிரிந்து வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்திருந்த உதய கம்மன்பில ஆகியோரை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 58 லட்சம் வாக்குகளை வென்றிருந்த மஹிந்த ராஜபக்சவை நாட்டின் பிரதமராக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். மேற்குலக நாடுகளின் விருப்பத்துக்கு ஏற்ப இலங்கையின் ஆட்சியை அமைப்பதற்கு தற்போதைய புதிய அரசாங்கம் முயன்று வருவதாக விமல் வீரவன்ச இங்கு குற்றஞ்சாட்டினார். இலங்கைக்கு தேவைப்படுவது தேசிய அரசாங்கம் அல்ல, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அரசாங்கமே என்று இங்கு பேசிய முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். தங்களின் நிலைப்பாட்டோடு ஒத்துப்போகக்கூடிய மற்ற பல கட்சிகளும் எங்களுக்கு தேசிய அரசாங்கம் தேவையில்லை, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மக்கள் நலன் பேணுகின்ற அரசாங்கமே தேவை என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றன என்றார் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்கார். மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்வதை வலியுறுத்துகின்ற பேரணியொன்று வருகின்ற 18ஆம் தேதி கொழும்பில் நடக்கும் என்று விமல் வீரவன்ச இங்கு கூறினார். இதேவேளை மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து இறுதிக்கட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி வந்த திஸ் சத்தநாயக்க போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டில் தற்போது சிறையில் இருக்கிறார். சிறைக்கு சென்று அவரை பார்த்துவிட்டு திரும்பிய மஹிந்த ராஜபக்சவிடம் வருகின்ற 18ஆம் தேதி பேரணியில் கலந்து கொள்வீர்களா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அந்த பேரணிக்கான அழைப்பு தனக்கு கிடைக்கவில்லை என்றும் ஊரிலிருந்து இன்றுதான் வந்த தனக்கு அது பற்றி தெரியாது என்றும் சிரித்தபடி காரில் ஏறி சென்றார் மஹிந்த ராஜபக்ச. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வீண் செலவினங்களுக்காக பெருந்தொகை பணத்தை ஒதுக்கியிருந்ததாக புதிய அரசாங்கத்தால் தன் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை மறுத்து ஊடக அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டிருக்கிறார். அண்மைய தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் அரசாங்க தரப்பினரால் வெளியிடப்பட்டிருந்த கருத்துக்களை மேற்கோள் காட்டியிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி அந்த கருத்துக்கள் பொய்யானவை என்றும் மக்களை தவறாக வழிநடத்தக்கூடியவை என்றும் கூறியிருக்கிறார். 2015ஆம் ஆண்டுக்கான செலவின ஒதுக்கீட்டில் ஜனாதிபதி செயலகத்துக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் புதிய அரசாங்கத்தால் அந்த தொகை 272 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியிடப்பட்டிருந்த தகவலை மறுத்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச உண்மையில் ஒதுக்கப்பட்ட தொகை 959 கோடி ரூபாய் என்று கூறியிருக்கிறார். 25 அரச நிறுவனங்கள் ஜனாதிபதியின் கீழ் இயங்கியதாகவும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் விதவை மனைவியரை பராமரிப்பதற்கும் பெருந்தொகை பணம் செலவிடப்படுவதாகவும் ஒதுக்கப்பட்ட எல்லா பணமும் தனியே ஜனாதிபதிக்காக மட்டும் செலவிடப்படுவதில்லை என்றும் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இது தவிர சொகுசு விமானம் ஒன்றை தனது சொந்த தேவைக்காக கொள்வனவு செய்ய இருந்ததாக வெளியாகியிருந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனமே அந்த விமானத்தை கொள்வனவு செய்ய இருந்ததாகவும் அதில் பொருத்தப்படக்கூடிய சொகுசு அறை விமானத்தை தயாரித்த நிறுவனத்தால் இலவச இணைப்பாக வழங்கப்படுவது என்றும் கூறியிருக்கிறார். இதுபோல அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தியதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டையும் மஹிந்த ராஜபக்ச மறுத்திருக்கிறார்.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, இலங்கை குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாரபட்சமும் இன்றி சட்டத்தின் முன் அனைவருக்கும் பாதுகாப்பு சமமாக நீதிமன்றங்களின் வாயிலாக வழங்கப்படுவது அவசியம் என்று இலங்கையின் புதிய தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
சட்டத்தின் பாதுகாப்பு பாரபட்சமின்றி சகல மக்களுக்கும் சமமாக நீதிமன்றங்களின் மூலம் வழங்கப்படுவது அவசியம் என்று புதிய தலைமை நீதிபதி கே ஸ்ரீபவன் தெரிவித்தார். புதிய தலைமை நீதிபதியை வரவேற்பதற்காக இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற சம்பிரதாயபூர்வ வரவேற்பு வைபவத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். சமூகத்துக்குள் சட்டத்தின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் நீதிமன்ற சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் தலைமை நீதிபதி. அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று எந்த ஒரு குடிமகனும் சட்டத்துக்கு முன் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த தலைமை நீதிபதி, இதன் மூலம் மாத்திரமே சுயாதீனமான நீதிமன்ற கட்டமைப்பொன்றை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளில் ஏற்படும் தாமதங்கள் நீக்கப்பட வேண்டும். இதன் மூலம் நீதிமன்றங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காக்க முடியும் என்றும் தெரிவித்தார் தலைமை நீதிபதி. மேலும் கருத்துக்களை தெரிவித்த தலைமை நீதிபதி கே ஸ்ரீபவன், நீதிமன்ற சுதந்திரத்தை காப்பதற்கு வழக்கறிஞர்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று தெரிவித்தார். புதிய தலைமை நீதிபதியின் உரையின் பின்பு நீண்ட காலமாக பறிக்கப்பட்டிருந்த சுயாதீன நீதிமன்றங்கள் தொடர்பாக மீண்டும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர்களின் ஒன்றியத்தின் மூத்த உறுப்பினர் வழக்கறிஞர் ஏ எஸ் எம் பெரேரா.
அதிகார பத்தியட்ட මිනිස්සුන්ගේ තිබිච්ච විශ්වාසය කැඩෙන ආකාරයට විවිධ අවස්ථාවලදී කටයුතු. ඒක අවසාන වෙලා මං හිතන්නේ අද අපිට හිනා වෙන්න පුළුවන් දවසක් උදා වෙලා තියෙනවා.
කඩන්ද 20 ආණ්ඩු කාලමාග නීතිමන්ත්‍රංගලින් උයර් පදවිගලක නියමිකපට්ට සිල නබර්ගලින් නඩවඩිකේගල් කාරණමාග නීතිමන්ත්‍ර සුදන්දරම් පරික්කපට්ටදාග කුටම් සාට්ටිය වලකරඤර් ASM පෙරේරා. இதன் மூலம் நீதிமன்றங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியிலிருந்த நம்பிக்கை சீர்குலைந்ததாக குற்றம் சாட்டினார். ஆயினும் புதிய தலைமை நீதிபதியின் நியமனம் காரணமாக சுயாதீன நீதிமன்றங்கள் தொடர்பாக மீண்டும் எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் பெரேரா, இது மக்கள் பெற்ற பாரிய வெற்றி என்றும் தெரிவித்தார். இலங்கையின் 44வது தலைமை நீதிபதியை வரவேற்பதற்காக இன்று நடைபெற்ற வைபவத்தில் இன்று நடைபெற்ற உத்தியோகபூர்வ நிகழ்வில் சட்டமா அதிபர், இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கத்தின் தலைவர் உட்பட பெருமெண்ணிக்கையான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு செய்தியாளர் கே சுதயகுமார். அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த குழந்தை ஒன்று ஹங்கேரி நாட்டில் பெரும் சர்ச்சை ஒன்றின் மையமாக மாறியிருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் தகவல்களை தமிழில் தருகிறார் பூபாலரட்டம் சீவகன்.
இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியில் பிறந்த குழந்தை ஒன்று ஹங்கேரி நாட்டில் பெரும் சர்ச்சை ஒன்றின் மையமாக மாறியிருக்கின்றது. ரிக்கார்டர் ராக்ஸ் 2015 ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு சில வினாடிகள் கழித்து அந்த நாட்டில் பிறந்தான். ரோமா அல்லது ஜிப்சிகள் என்னும் இனத்தைச் சேர்ந்த அவனது பெற்றோரான சில்வியாவும் பீட்டரும் இப்பொழுது அங்கு ஒரு வகையான இனவாத தாக்குதல்களை எதிர்கொள்கின்றார்கள். அந்த குடும்பம் இருந்த பகுதிக்கான மேயர் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் முதல் குழந்தைக்கு ஒரு பணப்பரிசை அறிவித்திருந்தார். அது இந்த ஆண்டு ரிக்கார்டோவுக்கு கிடைத்திருக்கின்றது. அதிகமான ஊடகங்கள் அதனை அந்த குடும்பத்தின் படத்துடன் செய்தியாக பிரசுரித்திருந்தன. ஆனால் அதன் பிறகுதான் பிரச்சனையை வெடித்திருக்கின்றது. அந்த ஊரின் தூர வலதுசாரி கட்சியான ஜாபிக் கட்சியின் துணைத் தலைவரான எலோட் நோவாக் அவர்கள் ரிக்கார்டோவின் குடும்பத்தின் படத்தை தனது முகநூலில் போட்டு, இந்த ரோமா குடும்பத்துக்கு இது 3வது குழந்தை, இந்த நிலை நீடித்தால் இந்த நாட்டில் உண்மையான ஹங்கேரியர்களின் எண்ணிக்கை ஒரேடியாக குறைந்து நாம் இங்கு சிறுபான்மையாகி விடுவோம், அவர்கள் ஹங்கேரியின் பெயரையும் மாற்றிவிடுவார்கள் என்ற சொனிப்பட எழுதிட்டிருந்தார். இந்த கருத்து அங்கு ரோமா இனத்துக்கு எதிரான இனவாத கருத்துக்களையும் அதற்கெதிரான கருத்துக்களையும் தூண்டியிருக்கின்றது. இவ்வளவு நாளும் தாம் இங்கு எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் இருந்ததாக கூறுகின்ற ரிக்கார்டோவின் குடும்பம் இப்பொழுது தமக்கு பயமாக இருப்பதாக கூறுகின்றது. ஹங்கேரியின் ஒரு காலத்தில் ரோமாக்கள் அல்லது ஜிப்சிக்களின் இசை இல்லாமல் எந்த விழாவும் கிடையாது என்ற நிலைதான் காணப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த நாடோடி இனத்தின் ஒரு மூத்த வயலின் கலைஞருக்கு அங்கு சிலையும் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. அந்த இன மக்களுக்கு எதிரான எதிர்ப்புணர்வு ஒன்று அங்கு உருவாகியிருக்கிறது. ரிக்கார்டோவின் புறப்புடன் அது பட்டவர்த்தனமாக வெளிப்படவும் ஆரம்பித்துவிட்டது. பிரச்சனை சர்ச்சை எல்லாம் இன்னும் தீர்ந்த பாடில்லை. ஆனால் ரிக்கார்டோ தான் ஹங்கேரியில் இப்பொழுது பிரபலமான ஜிப்சி, பிறந்த சில நாட்களிலேயே.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் பூபாலரட்டம் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் கால்பந்து தொடர்பான செய்திகளை பார்ப்போம். முதலாவதாக, எகிப்தில் கால்பந்து விளையாட்டை பார்க்க சென்ற ரசிகர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகின்றார் சங்கீதா ராஜன்.
எகிப்தின் தலைநகர் கைரோவின் விளையாட்டரங்கத்தில் ஏற்பட்ட மோதல்களில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து மொத்த கால்பந்தாட்ட லீக் ஆட்டங்களையும் எகிப்திய அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். ஞாயிறு மாலை நடைபெற்ற ஜமாலெக் கால்பந்தாட்ட சங்கத்துக்கு எதிரான ENPPI கழகத்தின் ஆட்டத்தை பார்க்கச் சென்ற ஜமாலெக் கால்பந்தாட்ட கழகத்தின் ஆதரவாளர்கள் விளையாட்டரங்கத்திற்குள் நுழைய முயற்சித்த போதே மோதல்கள் வெடித்தன. விளையாட்டரங்கத்திற்குள் பலவந்தமாக நுழைய முயற்சித்த இவர்களை தடுத்து நிறுத்த போலீசார் கண்ணீர் குண்டுகளை பயன்படுத்தினர். அந்த அரங்கத்தின் ஒரே ஒரு வாயில் மட்டும் திறந்து வைக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று ரசிகர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அந்த ஜமாலிக் கால்பந்தாட்ட கழகத்தின் ஆதரவாளர்களின் குழுவான ஒயிட் நைட்ஸின் தலைவர்கள் மீது கைதுப்பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல்கள் தொடர்பான விசாரணை ஒன்றுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வன்முறை நடந்திருந்தாலும் நேற்று அந்த ஆட்டம் நடைபெற்றது. கடந்த 2002ஆம் ஆண்டில் போர்ட் சைட் பகுதியில் இதே லீக் போட்டிகளின் போது ஏற்பட்ட மோதல்களில் 74 பேர் கொல்லப்பட்டனர். அந்த ஆண்டின் லீக் ஆட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டன. அதனையடுத்து விளையாட்டரங்கத்தின் அனுமதி தொடர்பில் அரசாங்கம் விதித்திருந்த தடைகள் சில வாரங்களுக்கு முன்னர்தான் விலக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை, உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கு அடுத்து மிகப்பெரிய கால்பந்து போட்டியாக கருதப்படும் ஆப்பிரிக்க கோப்பை கால்பந்து போட்டிகள் நேற்று முடிவடைந்தன. எக்வட்டோரியல் கினியின் தலைநகரில் மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஐவரி கோஸ்ட் கானா அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இந்த போட்டி குறித்து சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் உயர்நிலை பயிற்சியாளர் பட்டயத்தை பெற்றுள்ள ராபின் சார்ல்ஸ் ராஜா அவர்களிடம் பேசினேன்.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட்பால் உலக கோப்பையில ஆப்பிரிக்கா வந்து ஒரு பவர்ஃபுல் ஹார்ஸா வருது. ஏன்னா பிளேயர்ஸ் டாப் கிளப்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க வர பிளேயர்ஸ். சோ அப்படி இருக்கும்போது அங்க வந்து கிராஸ் ரூட் ஃபவுண்டேஷன்ன்றது ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதை பார்க்கும்போது இந்த ஐவரி கோஸ்ட், கானா, சின்ன சின்ன கண்ட்ரீஸ் வந்து இந்த அளவுல பெர்ஃபார்ம், அவங்களுக்கு அது வந்து சின்ன கண்ட்ரின்னு சொல்றோம், பட் அவங்க எல்லாம் டாப் டீம்ஸ், சிட்டி, பார்சலோனா அந்த மாதிரி பெரிய பெரிய செல்சி பெரிய கிளப்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் அவங்க ஒரு கண்ட்ரிக்கு விளையாடும் போது அந்த ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸோட இது வந்து யூரோப்பியன் பிளேயர்ஸ் மாதிரி இல்ல. அவங்க கண்ட்ரிக்கும் போது அவங்க கிளப்போட பெட்டரா கொடுக்குறாங்க என்னோட.
நேற்றைக்கு இறுதி ஆட்டத்தில் ஐவரி கோஸ்ட் கானாவை வந்து பெனால்டியில 9-8 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பெனால்டியில ஒரு போட்டி நெருங்கி வருதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வம், அரிதும் கூட.
அதாவது 9-8 முடியுது வருதுன்னும் போது ரெண்டும் ஈக்குவல் டீம்ஸ் தான். பார்க்க போனா ஃபுல் டைம், எக்ஸ்ட்ரா டைம்ல எல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்குது. ஆனா ஒரு எக்ஸைட்மெண்ட், பெனால்டி இதுக்கு போய் இன்னும் போய் அந்த ஒரு கோல் டிஃபரன்ஸ் வந்து பெனால்டி வந்து முடியும் போது அது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு இதா இருக்கும் தோத்த டீம். ஆனா ஓவராலா பார்க்கும்போது ரெண்டு கண்ட்ரியும் சின்ன சின்ன கண்ட்ரிஸ்னாலும் ஐவரி கோஸ்டோட இந்த யாயா துறையே என்ன சொல்லிருக்காரு, பார்சலோனா இதெல்லாம் சிட்டி எல்லாம் விளையாடுனது கூட கிளப் லீக் டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ் வின் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு இதா அவர் கருதுறாரு. சோ அந்த மேட்சோட போனதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு எக்ஸைட்டிங் ஃபைனல். ஆப்பிரிக்கன் டீம்ஸ்னாலே பவர், ஸ்கில், என்ட்யூரன்ஸ், என்ட்யூரன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இப்போ முன்னாலெல்லாம் கோல் கீப்பர் வந்து ஒரு மாதிரி அப்படியே நின்று இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து பாக்குறோம் நம்ம ஜெர்மன் கோல் கீப்பரோட இதுல இருந்து பார்க்கும்போது இப்ப எல்லா கோல் கீப்பர்ஸ்மே கோல் கீப்பர் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஆல்மோஸ்ட் லைக் டிஃபெண்டர் வந்து கோல் கீப்பர் மேல வந்து விளையாடுறாங்க. சோ நம்ம அதை பார்க்கும்போது இந்த கோல் கீப்பர்ஸோட என்ட்யூரன்ஸ், அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அதுவும் பொதுவான ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் பிசிக்கலி மென்டலி உண்மையிலேயே அவங்க வெரி ஸ்ட்ராங். அவங்க 9-8 அளவுக்கு போற வரைக்கும் அந்த கோல் கீப்பரோட ஒரு ஒரு கிக், எவ்ரி கிக் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரெஷர், ஃபைனல் ஒன்னு ப்ரெஷர், பப்ளிக் இது, க்ரௌடு, பிளஸ் கண்ட்ரியோட பேக்கிங், இவ்வளவும் மீறி அந்த ரெண்டு கோல் கீப்பர்ஸ்மே அவுட் ஸ்டாண்டிங். ஏன்னா அந்த அளவுக்கு போறதுக்கு அவங்க வந்து ஒரு கான்பிடன்ஸ், மென்டல் ஸ்ட்ரென்த் கோல் கீப்பர் இருக்குது. ஆனா இப்போ வந்து கோல் கீப்பர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன் ஃபுட்பால்ல.
இப்ப ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ்ல வந்து பல ஆப்பிரிக்க நாடுகள் மிக சிறப்பாக ஆடி உலக அளவுல தங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா கவனிச்சோம்னா சார்ல்ஸ், பார்த்தோம்னா இந்த எல்லா ஆப்பிரிக்க நாடுகள் அல்லது பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளினுடைய பயிற்சியாளர்கள் வந்து ஆப்பிரிக்கர்கள் அல்ல, ஐரோப்பியர்களாவோ அல்லது லாட்டின் அமெரிக்கால உள்ள முன்னாள் பிளேயர்ஸாவோ இருக்காங்க. அந்த நிலை மாறும்னு நினைக்கிறீங்களா?
பொதுவா ஆப்பிரிக்கன் ஏசியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கனாலே எல்லாருக்கும் வந்து ஒரு யூரோப்பியன் ஒரு கோச்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து யூரோப்பியன், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், மற்ற எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஏகப்பட்ட கோச்சிங் கோர்சஸ் நடக்குது. அவங்க எல்லாம் அட்வான்ஸ்டா அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆப்பிரிக்கன் ஏஷியன்ல அவ்வளவு இப்ப வந்துட்டு இருக்கு, ஏஷியா வந்துட்டு இருக்கு, ஆப்பிரிக்காலையும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பின்னால இருந்த மற்ற இந்த மாதிரி இருக்கிற கோச் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லேட்டஸ்ட் மாடர்ன் சயின்டிபிக் ட்ரைனிங், ஸோ இதுக்கு உண்டான காரணம் எல்லாம் வந்து சமீப காலத்துல ஈக்குவலா வந்துட்டு இருக்குது. யூரோப், மற்ற சவுத் அமெரிக்கன், பிரேசில் இருக்கிற கோச்சஸ் அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த டாப் பிளேயர்ஸ் யூரோப்ல விளையாடிட்டு வந்த பிறகு அவங்க வந்து கோச்சஸ் ஆகி, ஸோ அதை வந்து அவங்க வந்து ஒரு அடுத்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா ஆப்பிரிக்கா ஏசியால வந்து நம்ம வந்து ஃபெடரேஷனும் ப்ரிஃபர் பண்றது இல்லை. அட் த சேம் டைம் கோச்சிங் வைஸ் பார்த்தா அவங்க யூரோப் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நாளடைவில் அது மாறி கண்டிப்பா இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஆப்பிரிக்கன் கோச்சஸ் வந்து டெஃபினட்டா, ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட கண்ட்ரி, கல்ச்சர், அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் தெரியும். பிளஸ் இந்த கோச்சிங் நாலேஜ் அவங்க அப்டேட் பண்ணும்போது நிச்சயமா அவங்களும் டாப் கோச்சஸா வர்றதுக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு.
சர்வதேச கால்பந்து பயிற்சியாளரான ராபின் சார்ல்ஸ் ராஜா.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
கிழக்கு யுக்ரைனில் மேலும் கூடுதலாக ரஷ்ய துருப்புகளும் ராணுவ தளவாடங்களும் புகுந்துள்ளன என்று யுக்ரைனிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். உலகின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான HSBC-ஆல் நடத்தப்படும் சுவிஸ் வங்கி ஒன்று பல நாடுகளைச் சேர்ந்த தமது வாடிக்கையாளர்கள் பல மில்லியன் டாலர்கள் வரி ஏய்ப்பு செய்ய உதவியதாக தெரியவந்துள்ளது. நைஜீரிய தீவிரவாத குழுவான போக்கோஹராமை எதிர்த்து போராடவுள்ள புதிய பிராந்திய படையை தோல்வியுற செய்வதற்கு தாங்கள் உறுதி பூண்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் BBC-யின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.